நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரம் தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பகுதி 70 புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் மாவீரர் இருவர் என்ற புத்தகத்தில் மாவீரர் நெப்போலியனை பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகின்ற நிகழ்விலே சிவபாரதி எழுதிய மாவீரர் இருவர் என்ற நூலில் இன்று மாவீரர் நெப்போலியனை பற்றி கேட்க இருக்கின்றோம். இதனை ஜெயபாலன் பதிப்பகம் 2013 வெளியிட்டுள்ளது. 176 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை ₹120. கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழியா புகழ் பெற்றவர்கள் என்றால் கோடியில் ஒரு சிலரே. அதில் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதே போல வீரத்திலும் தீரத்திலும் சார்ந்தவர்களும் பலர் உள்ளனர். அதில் முதன்மையிடம் வகிப்பது இவர் மட்டுமே. அவர்தான் மாவீரன் நெப்போலியன். பிரான்ஸ் நாட்டிற்கு சுமார் 100 மைல் தெற்கிலும் இத்தாலிக்கு சுமார் 100 மைல் மேற்கிலும் மத்திய தரைக்கடலில் இயற்கையாக அமைந்து கொண்ட பெரிய தீவுதான் கார்சிகா. பிரெஞ்சு அரசு இராணுவ வீரர்கள் அந்த தீவை இராணுவ தளமாக அமைத்திட ஆயத்தமானது. பிரெஞ்சு இராணுவத்தை எதிர்த்து அத்தீவு மக்கள் போராட முன்வந்தனர். அத்தீவு மக்கள் அந்த தீவின் தலைநகர் அசாசியா. அங்கு வாழ்ந்த சார்லஸ் போனபார்ட் இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி லெட்டிசியா இவளும் கணவருக்கு துணையாக பணிபுரிந்து வந்தார். பிரெஞ்சு படைக்கும் புரட்சி படைக்கும் போர் நடந்தது. அதில் பிரெஞ்சு படை ஜெயித்தது, புரட்சி படை தோல்வியடைந்தது. 1769 ஜூலை மாதம் 7 பிரெஞ்சு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் சுமூகமாக வெற்றி பெற்றார். அவருக்கு பல சலுகைகளை அளித்தது சார்லஸ் போனபார்ட். லெட்டிசியா தம்பதிகளுக்கு 15/8/1769 இரண்டாவது மகனாக நெப்போலியன் பிறந்தார். லெட்டிசியாவின் தந்தை இராணுவ வீரராக இருந்தவர். அவரது மாமாவும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் எனவது தனது மாமாவின் பெயரான நெப்போலியன் என்ற பெயரை தனது மகனுக்கும் சூட்டினார் லெட்டிசியா. அலெக்சாண்டர் முதல் சீசர் போன்ற வீர கதைகளையும் நிகழ்காலத்தில் நடந்த வீரம் செறிந்த கதைகளையும் தன் வாழ்நாளில் நடந்த போர்க்கதைகளையும் கூறினார். அதுபோல் அவனுடைய தந்தை புரட்சிப்படையில் வீரச் செயல் புரிந்த கதைகளையும் கூறினார். ஜெனரல் பாவோவியுடன் சேர்ந்து பணிபுரிந்த இடங்களுக்கு சிறு வயதிலேயே நெப்போலியனை அழைத்துச் சென்றார். உண்மை பேசுதல், ஒழுக்கத்துடன் வாழுதல், மரியாதையோடு பேசுதல், பண்பாட்டுடன் இருத்தல் போன்ற வாழ்வியல் நடைமுறைகளை தாய் அடிக்கடி கூறி வந்தார். பிரெஞ்சு நாட்டு கவர்னரான சார்லஸ் போனபார்ட்டுக்கு வருடம் 2000 பிராங்குகள் வீதம் மானியமும் பிரபுக்கள் கல்வி கற்கும் கல்விச்சாலையில் அவர் குழந்தைகள் கல்வி கற்கும் வசதிகளையும் செய்து கொடுத்தது. சார்லஸ் தனது மூத்த மகனையும் இரண்டாவது மகனான நெப்போலியனையும் அழைத்து கொண்டு பாரிஸ் நகரத்திற்கு சென்றார். தன் மூத்த மகனான மத சம்பந்தமாக ஆர்வத்தில் இருப்பதை கண்டு எய்க்ஸ் என்ற ஊரில் உள்ள ரோமன் கத்தோலிக்க மத பள்ளியிலும் நெப்போலியன் பிரியன் என்னும் இராணுவ பயிற்சி பள்ளியிலும் சேர்த்தார். செல்வந்தர் பிள்ளைகள் பணத்தை அதிகம் செலவழித்தனர். பிரெஞ்சு மொழி அறிந்திருந்தனர். நெப்போலியனுக்கோ பிரெஞ்சு மொழி ஓரளவே தெரியும். இத்தாலிய மொழி பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தான். இவனுடைய எளிமையான ஆடையும் தோற்றத்தையும் கண்டு எள்ளி நகையாடினர். அப்போதே பிரெஞ்சு அரசு மீது வெறுப்புண்டானது. தனது 16 பின்னி இராணுவ கல்வி நிலையத்தில் இருந்து பாரிஸ் நகரின் இராணுவ பள்ளிக்கு நெப்போலியன் படிக்கச் சென்றான். கணிதம், சரித்திரம், பூகோளம் ஆகியவற்றை விரும்பி படித்தான். தன்னுடைய சிந்தனையை மேம்படுத்தி கொண்டான். அலெக்சாண்டர் வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டதும் அவன் உள்ளத்துக்குள் ஒரு வீர உணர்வு ஏற்பட்டது. இராணுவ பள்ளியில் அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேண்டும். அதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டான். ஒரு முறை கணக்காசிரியரின் ஒரு கணக்கு எழுதி இதன் விடை வீட்டிலிருந்து எழுதி வர வேண்டும் என சொன்னார். இந்த கணக்கு கடினமானது என 3 அந்த கணக்கை எழுதி ஆசிரியர் முன் காண்பித்தான். ஆசிரியர் மிகவும் புகழ்ந்து தள்ளினார். மற்ற மாணவர்களுக்கு தெரியாத விடையை இவன் கண்டுபிடித்துள்ளான். ஒரு ஆண்டு காலம் கார்சிகா தீவில் தன் குடும்பத்தாருடன் தங்கியிருந்த நெப்போலியன் பிரெஞ்சு நாட்டுக்கு திரும்பினான். படிப்பில் தேர்ச்சி பெற்றதால் இராணுவ வேலை கிடைத்தது. 1785 துணை சேனாதிபதி பதவி, பீரங்கி படை துணை அதிகாரி. இராணுவ உத்வேக பயிற்சிகளை மேற்கொண்டு நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பதும் எழுதுவதும் திறமையும் வளர்த்து கொண்டான். கார்சிகா விடுதலைக்காக இதே சிந்தனை உழன்றவன் ஒரு முடிவுக்கு வந்தார். உடம்பு சரியில்லை என்ற காரணம் கூறி விடுமுறை எடுத்துக்கொண்டு கார்சிகா வந்து சேர்ந்தான். லியான்ஸ் அகாடமி என்ற ஒரு அமைப்பு ஒரு கட்டுரை எழுதும்படி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. முதல் பரிசாக 1200 பிராங்குகள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பரிசை நெப்போலியன் அவருடைய எழுத்தறிவு திறமையினால் பெற்றார். அதில் வந்த பணத்தை பாதியை அவரது தாய்க்கும் மீதியை கார்சிகா மக்களுக்கு உதவ வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டார். கார்சிகாவில் பயோலி தலைமையிலான சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. வயதான காரணத்தால் அவர் மிகவும் தளர்ந்து போனார். முழு சுதந்திரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிரெஞ்சு அரசின் கீழ் கார்சிகா தனித்து உரிமை கொடுத்தால் கூட போதும் என எண்ணி தொடங்கினார். பயோலியின் படையில் சேர்ந்து செயல்பட்டாலும் பயோலியின் கருத்துக்கு உடன்படவில்லை நெப்போலியன். பிரெஞ்சுக்காரர்களை அடியோடு துரத்த வேண்டும் என்று நெப்போலியன் இளம் ரத்தம் கொதித்தது. பயோலின் அறிவுறுத்தலுக்கு காத்திராமல் தானாகவே படை திரட்ட முற்பட்டான். ஆனால் அவன் நினைத்தது போல பிரெஞ்சுக்கு எதிராக படை திரட்டுவது எளிதானதாக இல்லை. நெப்போலியன் விடுமுறை முடிந்து தன் பணிக்காக பிரான்ஸ் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரான்சில் நடக்கும் மக்கள் புரட்சிகளை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு தன் தாய் நாட்டின் நினைவு வந்தால் உடனடியாக விடுமுறை போட்டு நெப்போலியன் கார்சிகாவில் புரட்சி படையை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு விடுவார். கார்சிகா புரட்சி கூட்டத்தின் மத்தியில் நெப்போலியனுக்கு ஆதரவு கூடியிருந்தது. பயோலி பிரிவு நெப்போலியன் பிரிவு என புரட்சியாளர்கள் இரு பிரிவுகளாக பிரியும் நிலை ஏற்பட்டது. நெப்போலியன் படை திரட்டுவதோடு நின்றுவிடவில்லை, பிரெஞ்சு படை மீது மாபெரும் தாக்குதல் நடத்த திட்டம் வகுத்து கொண்டான். புரட்சியாளர்கள் நெப்போலியன் தலைமையில் திரண்டு விட்டார்கள். அரசு மோப்பம் பிடித்து புரட்சி அமைப்பு முன்னே அவர்கள் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் தேசபக்தர் பயோலி ஆவார். அதன் காரணமாகவே நெப்போலியனுக்கு இராணுவ துணை அதிகாரி பதவியும் போனது. தனது முதலாவது போர் தோல்வியடைந்தது அவமானம் கொண்டாரி ஒழிய முடங்கிவிடவில்லை. பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் இத்தாக்குதலால் முயற்சிகள் பற்றி கேள்விப்பட்டு கார்சிகா பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினார். தோல்வி என்று துவலாத நெப்போலியனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. இனி நிச்சயமாக கார்சிகாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என நம்பினார். பாரிஸிலிருந்து வந்த கடிதத்தில் பிரான்ஸ் மற்ற பகுதிகளைப் போல்தான் கார்சிகாவும் மற்றவர்களுள்ள உரிமைகளும் கார்சிகாவுக்கு உண்டு, ஆனால் அதை தனிநாடாக கருதி சுதந்திரம் கொடுப்பதெல்லாம் சாத்தியமில்லை. பிரெஞ்சுக்காரர்கள் கோட்டை ஒன்றை கைப்பற்றுவதற்கு தனது சிறிய படை ஒன்றை தயார் செய்து 1792 அந்த படைக்கு தலைமை தாங்கி ஒரு கோட்டையை தாக்கினார். இம்முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. கார்சிகாவில் நெப்போலியன் புரட்சியில் ஈடுபட்டது பிரெஞ்சு அரசுக்கு தெரிந்துவிட்டதால் இராணுவ வேலை பறிக்கப்பட்டது. பாரிஸ் வீதியில் மக்கள் பெருங்குரல் கொடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு புரட்சி தயாராகிவிட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் பின்னால் நண்பனோடு சென்றார். இறுதியில் பாரிஸ் மன்னருடைய அரண்மனையில் நின்றனர். மன்னர் லூயி அரண்மனை மாடியில் நின்று கொண்டு மக்களை பார்த்து கொண்டிருந்தார். மக்களோ ஒழுங்கற்ற முறையில் வாதங்களை முன்வைத்தார்கள். இதை கவனித்த நெப்போலியன், ஏன் இவ்வாறு மக்கள் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள், ஒழுங்குமுறை வேண்டாமா, கூட்டம் கூட்டமாக தனியே நிற்கின்றனர். நெப்போலியன் மன்னரின் தகாத போக்குகளை ஆளுமையும் விமர்சித்தான். இந்த மன்னர்களும் மன்னர்களாக ஒழுங்காக நடக்கவில்லை, மக்களும் அவரை நடந்து கொள்கிறார்கள், மொத்தம் பிரான்ஸ் நாடு சரியில்லை என்றார். அதனால் காசியை விட பிரெஞ்சு நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலானான். தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் பிரெஞ்சு நாட்டுக்கு என மனதுக்குள் எண்ணினான். இந்த நேரத்தில் மக்கள் புரட்சி மாபெரும் வெற்றியை பெற்றது. மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு மக்கள் பிரதிநிதி ஆட்சியில் அமர்த்தப்பட்டனர். பெயர்தான் மக்களாட்சியை தவிர பெரும் புள்ளிகளே ஆட்சி நடத்த தொடங்கியிருந்தார்கள். உயர்ந்த பதவிகள் உயர்குடி மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. பிரபுக்களே எல்லா உரிமைகளையும் அனுபவித்து வந்தனர். அடித்தட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். பிரபுக்களுக்கு வரியே கிடையாது, ஆனால் குடிமக்களுக்கோ அதிக வரி. வரியை கட்ட முடியாதவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். மன்னரின் ஆதரவாளர்கள் மக்கள் ஆட்சியாளரை கவிழ்த்துவிட்டு மீண்டும் மன்னராட்சி கொண்டு வர எண்ணி பல கலவரங்களையும் கொலை கொள்ளை என பிரான்ஸ் தீப்பற்றி எரியும் நிலை இதையெல்லாம் கூர்ந்து கவனித்த நெப்போலியன் சிறு கதையொன்றை எழுதினார். மக்களாட்சியின் வலிமை பற்றியும் அதன் நன்மைகள் பற்றியும் விவரிக்கும் விதமாக அந்த சிறுகதை இருந்தது. மேலதிகாரிகள் சிறுகதை படித்து நெப்போலியனை பாராட்டினர். அந்த சிறுகதையை அரசாங்கமே பிரசுரங்களாக அச்சடித்து விநியோகித்தது. மக்கள் மத்தியில் நெப்போலியன் பெயர் பரவத் தொடங்கியது. பிரான்சின் முக்கியமான துறைமுகங்களில் தௌலான் துறைமுகம் மிகவும் முக்கியமான ஒன்று. தெற்கிலிருந்து கடல் வழியாக நுழைய விரும்புகிறவர்களுக்கு தௌலான் நுழைவாயில். நாட்டில் நடைபெற்ற கலவரங்களால் பிரான்ஸ் நெறிக்கொண்டிருந்தது. அந்நியர்கள் இந்த நிலையை பயன்படுத்தி உள்ளே நுழைய விடாமல் இருக்க அதிக பாதுகாப்பு தேவைப்பட்டது. தௌலான் நிர்வாக சீர்கேட்டிற்கு வழிவகுத்தது. பிரிட்டன் ஸ்பெயின் போன்ற நாடுகள் உள்ளே புக ஏற்படுத்தி கொடுத்தது. கழுகு குணம் கொண்ட பிரிட்டன் ஏகப்பட்ட கப்பல்களில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் என்று அங்கு கொண்டு வந்து குவித்தது. தௌலான் துறைமுகம் முழுவதும் ஆங்கிலேயர் வசம் இருந்தது. ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பும் பிரெஞ்சு படையின் எதிர்த்தாக்குதலும் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நெப்போலியன் சாதாரண படை வீரன், தௌலான் துறைமுக தாக்குதல் அவரும் ஈடுபட்டிருந்தான். பிரெஞ்சு தலைமை புதிய புதிய தளபதிகளை அனுப்பி அனைவரும் புறமுதுகிட்டு ஓடுபவர்களாகவே இருந்தார்கள். நெப்போலியன் போர்க்களத்தில் இருந்தாலும் பிரெஞ்சு இராணுவம் எவ்வாறு தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றன என ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவர் சாதாரண போர் வீரர் தானே. பொறுத்து பார்த்த நெப்போலியன் புதிய தளபதியும் லாய்க்கற்றவன் என மேலெடுத்து கடிதம் ஒன்று எழுதினான். அந்த கடிதத்திற்கு மதிப்பு கொடுத்து புதிய தளபதி அனுப்பி வைக்கப்பட்டார். தளபதி நெப்போலியனை அழைத்து பேசினார். உன் கடிதத்தில் ஏதோ உள்ளர்த்தம் உள்ளது, நான் முன்னேறி செல்ல வழிகள் உனக்கு புலப்படுகிறதா, நீ என்னிடம் தெரிவிக்கலாம் என்றார் தளபதி. நெப்போலியன் திட்டங்கள் கதைகளுக்கு சரிபடும். நெப்போலியனிடம் இருந்த அந்த வேகம் அவரை பிரமிக்க வைத்தது. நெப்போலியனை அழைத்து தன் முடிவுகளை சொன்னார். தான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்தான். கூடவே தன்னை எச்சரித்தார். கார்சியாவில் தன் இரண்டு முயற்சி தோற்று போனது, இதில் தோற்று போய்விடக்கூடாது. தனக்கு வேண்டிய போர் வீரர்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகளை பெற்றுக்கொண்டு யுத்தத்திற்கு தயாரானான். பிரான்சில் உள்ள இங்கிலாந்து ஆக்கிரமிப்பை முடியடிக்க வேண்டுமென்றால் பின்னாலிருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கும் இங்கிலாந்து கப்பல்களை முதலில் தாக்கி விரட்ட வேண்டும். அப்போது உள்ளே உள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆயுத உதவிகள் போன்ற பல உதவிகள் நிறுத்தப்பட்டுவிடும். நெஞ்சை நிமிர்த்தி கட்டளைகள் பிறப்பித்தான். பிரெஞ்சு படைகள் தாக்கத் தொடங்கின. இங்கிலாந்து படைகள் இப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்த்திருக்கவில்லை. நிலை தடுமாறியது. தொடர்ந்து பீரங்கி தாக்குதலால் நெப்போலியன் எதிர்பார்த்தது போல இங்கிலாந்து கப்பல்கள் பின்வாங்கி ஓடத் தொடங்கின. நெப்போலியனின் வித்தியாசமான முயற்சிகள் அனைவரும் வெற்றி பெற்றன. 1793 ஆண்டு டிசம்பர் 17 நெப்போலியனுடைய பீரங்கி படை செய்த பெரும் முழக்கத்திற்கு பயந்து ஆங்கிலேயருடைய படைகள் பின்வாங்கின. நெப்போலியன் அடுத்த கட்டளை பிறப்பித்தார். உள்ளே இருக்கும் ஆக்கிரமிப்பாளரை தாக்கும்படி இன்னொரு படைப்பிரிவுக்கு கட்டளையிட்டார். அவர்களின் விரைவான தாக்குதலால் கோட்டை கைப்பற்றப்பட்டுவிட்டது. தவுலன் பிரான்சுக்கு சொந்தமானது. நெப்போலியனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஒரே நாள் தான் போரில் நெப்போலியன் தவுலான் கோட்டையை கைப்பற்றியது கண்டு பிரெஞ்சு அரசாங்கம் புரித்து போனது. 1773 ஆண்டு தன்னுடைய 24 வயதில் பிரெஞ்சு இராணுவத்தில் பெருமைக்குரிய பிரிகேடியர் ஜெனரல் பதவி கிடைத்தது. 1796 ஆண்டு மார்ச் 9 நெப்போலியன் ஜோசப் பைன் திருமணம் நடந்தது. கல்யாணம் முடிந்த 2 நெப்போலியன் இத்தாலிக்கு இளம் கிளம்பிச் சென்றார். ஜோஸ்பைனு பாரிஸிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. நெப்போலியன் காலத்தில் இத்தாலி ஒரு தேசமல்ல. குட்டி குட்டி அரசுகள் அவர்களிடம் படைபலமோ பொருளாதார பலமோ கிடையாது. அந்த குட்டி அரசுகளை கைப்பற்ற ஸ்பெயின், ஆஸ்திரியா முதல் நாடுகள் முயற்சி செய்தன. ஆஸ்திரிய படைகளை எதிர்த்து இத்தாலிக்கு விடுதலை பெற்றுத்தர நெப்போலியன் பிரெஞ்சு படைகளை அணிவகுத்து நின்றன. ஆஸ்திரியாவிலிருந்து இத்தாலிய பகுதிகள் கைப்பற்றப்பட்டதும் நெப்போலியன் இத்தாலி மக்களிடம், மக்களாட்சி நடைபெறும் பிரான்ஸ் அரசாங்கம் யாரையும் அடிமைப்படுத்த விரும்பவில்லை, ஆகவே இத்தாலி மக்களே உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுக்கப்படும், பிரான்ஸ் எதிர்க்க மாட்டோம் என்று ஒரு வார்த்தை உறுதிமொழி கொடுங்கள், அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விடுங்கள், அதன் பிறகு உங்களை நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்று உறுதி கூறிவிட்டு நெப்போலியன் அடுத்த பகுதிகளை கைப்பற்ற கிளம்பிவிட்டான். ஆஸ்திரியா கதிகலங்கி போய் நெப்போலியனிடம் சமாதானம் பேச வந்தார்கள். இனிமேல் நாங்கள் உங்கள் வழியில் வரவில்லை, நீங்கள் எங்களை விட்டுவிடுங்கள் என சமாதானம் செய்து கொண்டார்கள். ரோமபுரியை நோக்கி பெரும் படையுடன் சென்றார். போர் தொடுக்க செல்வது என்ற போப்பாண்டவர் சமாதானம் செய்து கொள்வார். போப்பாண்டவர் உள்ள செல்வம், கலைப்பொருட்கள், ஓவியங்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்பதே நோக்கம். போப்பாண்டவருக்கு நெப்போலியனுடன் போரிடும் எண்ணம் கிடையாது. போப்பாண்டவரின் ஆளுகையில் இருந்த பல பகுதிகளை கொடுத்து சமாதானம் செய்து கொண்டார். எதிர்பார்த்ததை விட பெரும் பொருட்கள், கலைப்பொருட்கள், அரிதான ஓவியங்கள் அனைத்தும் பெற்றுக்கொண்ட நெப்போலியன் சில நாட்களிலேயே இத்தாலி நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்தான். பாரிஸின் ஆட்சிக்குழு இடம்பெற விரும்பினான். ஆட்சிக்குழுவில் இடம்பெற 40 வயது ஆகியிருக்க வேண்டும். நெப்போலியனுக்கு அப்போது வயது 30. மொத்தமாக ஆட்சியை கைப்பற்றிவிட்டால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. பிரெஞ்சு நாட்டு மக்கள் முடியாட்சியை வரவேற்க தொடங்கிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து நிச்சயம் நான் ஏகாதிபத்திய ஆட்சி மன்னன் ஆவேன் என்று நம்பினார். பிரெஞ்சு நாட்டு மக்களுக்கு நெப்போலியன் முடிச்சுட்டு கொள்ளப் போகிறார் என்ற செய்தியை பரவிவிட்டார். அதனால் உண்மையில் நெப்போலியன் ஆதரவு பெருகியது. இராணுவ பலம் உள்ளவராகவும் மக்கள் ஆதரவு கொண்டவராகவும் வலுவான அரசியல் தலைவராகவும் இருந்தார் நெப்போலியன். அதனால் இவர்தான் பிரெஞ்சு ஆட்சி பொறுப்பிற்கு தகுதியானவர் என்று நினைத்தார்கள். மன்னர் பரம்பரையை விட குடியரசு ஆட்சியை விட நெப்போலியன் மன்னர் ஆவதற்கு மக்கள் விரும்பினார்கள். சாதாரண குடிமக்களும் செல்வந்தர்களும் இதை நினைத்தனர். நெப்போலியன் மன்னர் ஆனால் நிலையான வேலை வாய்ப்பும் போதிய சம்பளமும் தரப்படும் என்று மக்கள் நம்பினார்கள். மத குருமார்களும் நெப்போலியன் ஆட்சியை ஆமோதித்தனர். மூத்தோர் சபையில் நாட்டை சூழ்ந்திருக்கும் வெளி அபாயங்கள், உள்ளே உள்ள அபாயங்கள், தற்போதைய ஆட்சி ஏன் சரிபடவில்லை, அதை சரி செய்து மேம்படுத்துவதற்கு தாங்கள் முன் வைக்கும் ஆட்சி முறை என்று விளக்கி அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு அனுமதி வேண்டினார் நெப்போலியன். ஆனால் மூத்தோர் சபையினர் நெப்போலியனுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. நெப்போலியன் கோபம் கொண்டு சினத்துடன் பேசினார். மூத்தோர் சபையினர் துரோகி, சர்வாதிகாரி, ஆசை கொண்டவன் என்று திட்டி நெப்போலியனை வெளியே விரட்டினர். நெப்போலியன் முதல் முயற்சி தோல்வியடைந்தண்டு 500 உறுப்பினர்கள் கொண்ட சபையின் உதவியை நாட விரும்பினான். அந்த சபையின் தலைவர் நெப்போலியனின் சகோதரர் லூசியான். இருந்தபோதிலும் கடும் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டான். லூசியானுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருந்தன. கட்சி மாறி துரோகி என்று சொல்லி நெப்போலியன் சிறைக்கு தள்ளலாம், அல்லது நிலைமையை தங்களுக்கு சாதகமாக திருப்ப முயற்சி செய்யலாம். சபையிலிருந்து வெளியே வந்த லூசியன் நெப்போலியனை தாக்க முயன்றவர்கள் அனைவரும் பழைய மன்னராட்சியின் ஆதரவாளர்கள். அந்த துரோகிகள் எதிரி நாடுகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு ஆட்சியை கலைக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கதையை திசை திருப்பிவிட்டான். இந்த துரோகிகளால் நாட்டுக்கு ஆபத்து, நீங்கள்தான் பிரான்ஸை காப்பாற்ற வேண்டும் என்று லூசியன் முழங்க, அங்கிருந்த நெப்போலியன் ஆதரவாளர்கள் இராணுவத்தினரும் ஆவேசத்துடன் சபைக்குள் பாய்ந்தார்கள். சபை உறுப்பினர்கள் பயந்து போய் தப்பித்து ஓட ஆரம்பித்தார்கள். இதே நேரத்தில் லூசியன் மூத்தோர் சபைக்கு வந்தார். மன்னராட்சி ஆதரவாளர்கள் ஆயுதங்களோடு சபையில் புகுந்து தாக்குகிறார்கள். நெப்போலியனை தாக்கி காயப்படுத்தி விட்டார்கள். இதனால் நாட்டில் கட்டாய நெருக்கடி நிலை உருவாகியது. அப்படி ஒரு புறமை லூசியினால் உருவாக்கப்பட்டது. இதனால் பதறிப்போன மக்கள் மன்றத்தில் பழைய ஆட்சியை அறிமுகப்படுத்த சம்மதித்தனர். மூன்று அமைப்பு பிரிவாக பிரித்தார்கள். அரசு நிர்வாகத்தில் செனட் சபை, ட்ரிபியூனட் சபை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சபை போன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நெப்போலியனை மன்னராக அறிவித்தார்கள். அவற்றின் கீழ் இரண்டு சபைகள் தோற்றுவிக்கப்பட்டன. மொத்தம் மூன்று பேர்கள் பிரெஞ்சு ஆட்சிக்கு வித்திட்டன. நெப்போலியன், சிஎஸ் ரோஜர்ஸ் கோஸ். இந்த மூவரில் தலைமை குடிமகன் பதவியை ஒருவருக்கு தான் வகிக்க முடியும். பெருமைக்குரிய இந்த தலைமை குடிமகன் பதவிக்கு இராணுவ வீரர்களோடு முகாமிட்டுக் கொண்டிருக்கும் நெப்போலியன் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆஸ்திரியர்கள் பெரும்படை திரட்டி நெப்போலியனை வென்றே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு வந்தார்கள். நெப்போலியன் படையும் ஆஸ்திரிய நாட்டு படைகளும் மெரங்கோ என்ற இடத்தில் மோதி சந்தித்தன. மெரங்கோ போரில் ஆஸ்திரிய படையின் கையே ஓங்கியிருந்தது. ஆஸ்திரியாவின் பெரும்படையை முன்னே நெப்போலியன் தடுமாறி கொண்டிருந்தார். சார்லஸ் டீசே படையுடன் இணைந்தவுடன் பிரெஞ்சு படைகள் முன்னேறின. ஆஸ்திரிய பகையின் பின்வாங்கினர். ஆஸ்திரிய மறுபடியும் நெப்போலியனின் மேல் உடன் சமாதானம் செய்து கொண்டது. இங்கிலாந்தில் ஆட்சி மாறியது. 1802 ஆமியன்ஸ் என்ற இடத்தில் இரு தேசங்களின் பிரதிநிதிகள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். இதனால் நெப்போலியன் புகழ் ஐரோப்பா முழுவதிலும் பரவத் தொடங்கியது. பிரெஞ்சு மக்கள் மன்றத்தில் நெப்போலியனின் ஆட்சி காலத்தை மேலும் 10 நீடித்தது. 1804 டிசம்பர் 2 பாரிஸ் நோட்ருடாம் தேவாலயத்தில் முதலாம் நெப்போலியன் என்ற பெயருடன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுக் கொண்டார். முதல் மனைவி ஜோசப் என குழந்தை இல்லாத காரணத்தால் வாரிசு வேண்டும் என்று ஆஸ்திரிய நாட்டுக்கு இளவரசியை 1810 ஏப்ரல் மாதம் முதல் நாள் சக்கரவர்த்தி நெப்போலியன் மேரி லூயி திருமணம் நடைபெற்றது. மேரி லூயி 1811 மார்ச் 20 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். நெப்போலியன் எதிரி நாடுகள் எல்லாம் கூட்டாக 1813 ஆகஸ்டில் பிரான்ஸ் மீது போர் தொடுத்தது. முன்பு நெப்போலியன் வெற்றி பெற்ற பகுதிகள் எல்லாம் அவருடைய கையை விட்டு சென்றன. லிப்சிக் நகரிலும் தோல்வி ஏற்பட்டது. பாரிஸ் நோக்கி எதிரி படைகள் வருவதை அறிந்து பாரிஸ் நகரம் இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரியா போன்ற நாடுகளின் கைகளில் இருந்தால் நெப்போலியன் கலைன்கோட்டை அழைத்து சமாதானம் பேசுமாறு கூறினான். கலைக்கோட்டையிடம் நெப்போலியன் தன் மைந்தனிடம் அரசாட்சி கொடுத்துவிட்டு அவரது மனைவி பாதுகாவலராக நியமிக்கின்றேன் என்றார். ரஷ்ய மன்ற உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டதா? நெப்போலியன் உடன்படிக்கை பாரிஸ் நகருக்குள் நுழைவதற்குள் மிகப்பெரிய மாறுதல். பாரிஸ் சட்டசபை தலைவனான டாலிரான் நெப்போலியனால் நியமிக்கப்பட்டவன். அவன் உறுப்பினர்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டு ஒரு அறிக்கையை விடுத்தான். நெப்போலியனோ அவனது வாரிசோ இந்நாட்டிற்கு அரசனாக முடியாது, நெப்போலியன் செய்வதறியாது நின்றார். பிரெஞ்சு அரசை துறக்க முடிவு செய்து கடிதம் எழுதினார். சட்டமன்றம் கூடி பதவி விலகிய நெப்போலியன் பிரான்சில் வாழ அனுமதிக்கக்கூடாது. இத்தாலிக்கு அருகிலுள்ள தீவுக்கு நாடு கடத்தப்படும். ஜார் மன்னன் நெப்போலியனுக்காக வாதாடினார். ஆனால் பலனைக்கவில்லை. இறுதியாக நெப்போலியன் எல்பாவில் சகல மரியாதையுடன் வாழலாம், தனக்கென்று மந்திரி சபையை இராணுவம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் எல்லாம் அந்த சின்ன வட்டத்துக்குள் மறுபடியும் பிரான்சிற்கு எக்காரணம் கொண்டு திரும்பி வரக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். எல்பா அடிப்படையில் வசதிகள் இல்லை, கல்வி வாய்ப்பில்லாமல் இருந்ததை நெப்போலியன் தனது வீரர்களை கொண்டு சாலைகள், மருத்துவமனைகள், கால்வாய்கள் என உருவாக்கினான். எல்பா பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றது. இதனை கண்டு பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள், பிரதிநிதிகள், செல்வாக்குள்ள மனிதர்கள் என சுற்றுலா தலமானது எல்பா. நெப்போலியன் உயர்ந்த குணத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். பிரெஞ்சு அரசாங்கத்தில் பெரிய மாறுதல் ஏற்பட்டது. அரசாண்டல் 1809 உறங்குவதும் மாதக்காலமாக மக்களை வாட்டி வதைத்தார். இதனை அறிந்த நெப்போலியன் 1815 பிப்ரவரி 26 நெப்போலியன் தலைமையில் 7 போர்க்கப்பல்கள் பிரான்ஸ் நோக்கி புறப்பட்டது. 1000 பேர்களுடன் பிரான்ஸ் வந்த நெப்போலியன் பின்னால் படை வீரர்கள் அணிவகுக்க, பெரும் படையோடும் மக்கள் ஆதரவோடும் வரும் நெப்போ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என தலை தப்பி ஓடினார்கள் மன்னன். பாரிஸ் அரண்மனையில் எந்தவித எதிர்ப்பும் எந்தவித யுத்தமும் இல்லாமல் மன்னராட்சி கைப்பற்றப்பட்டது. நெப்போலியன் மீண்டும் மன்னரானான். நெப்போலியனை மீண்டும் தலை தூக்க விடக்கூடாது. நெப்போலியன் பிரெஞ்சு விட்டு விரட்ட எதிரி நாடுகள் 1815 ஜூன் மாத நேச நாடுகள் நெப்போலியனுக்கு எதிராக போர் அறிவித்தன. 1815 ஜூன் மாதம் 17 போருக்காக தேர்ந்தெடுத்த இடம் வாட்டர்லூ. 12 யுத்தத்தை தொடங்கினார்கள். நெப்போலியன் முன்னேறி கொண்டிருந்தான். ரஷ்ய படைகள் இங்கிலாந்து படைகளோடு இணைந்துவிட்டு வாட்டர்லூ யுத்தத்தில் நெப்போலியனுக்கு தோல்வி உறுதியானதால் தப்பித்துச் செல்ல முடிவு செய்தான். இங்கிலாந்து படை வெற்றி பெற்றது. பாரிஸ் சட்டசபை கூடியது. நெப்போலியனின் பேச்சை சிலர் ஆதரித்தனர், பலர் எதிர்த்தனர். நெப்போலியன் முழு அதிகாரம் தரப்படவில்லை எனவே ஆட்சியை துறப்பது நல்லதென்று முடிவுக்கு வந்தார் நெப்போலியன். நெப்போலியன் ஆட்சி துறந்ததும் மன்னன் அம்சத்து போசி அரசு ஏற்றான். இங்கிலாந்துக்கு நண்பன், பிரான்ஸ் நாட்டு விட்டு அமெரிக்கா செல்ல நெப்போலியன் முடிவெடுத்தார். அது எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் அடைக்கலம் கேட்டு இங்கிலாந்து கடிதம் எழுதினார். இங்கிலாந்து புறப்பட்ட கப்பலில் பிளிமத் துறைமுகத்தில் இங்கிலாந்து படை வீரர்களால் நெப்போலியன் சிறை கைதியாக்கப்பட்டான். ஹெலினா தீவில் பல கட்டுப்பாடுகள் விதித்து ஆங்கில அரசு நெப்போலியனை சிறை கைதியாக வைத்தது. ஒரு சேவகனாக இருக்க வேண்டும். கத்தி, வாள் போன்ற பொருள்களை பறிமுதல் செய்தான். அவருடன் ஒரு மருத்துவர், 3 அதிகாரிகள், 12 பணியாளர்கள் என ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. ஹெலினா மோசமான தீவு. ஐரோப்பாவிலிருந்து 2000 மைல் தொலைவில் உள்ளது. ஆங்கில அரசு பாதுகாப்பில் உள்ள தீவு. தீவில் நீக்ரோ, சீன அடிமை கூலிகள் சுமார் 1500 பேர், அவர்களுடன் ஆங்கிலேயர்கள் இருந்தனர். இந்த தீவில் சீதபேதி, வாந்தி, மயக்கம், தொற்றக்கூடிய வியாதிகள் இருந்தன. காரணம் அங்கே வீசக்கூடிய மோசமான காற்றே ஆகும். 1821 மே மாதம் 5 அதிகாலையில் நெப்போலியன் உயிர் பிரிந்தது. ஹெலினா தீவிலேயே பீரங்கி துப்பாக்கி முழங்கு அடக்கம் செய்யப்பட்டது. கிபி 1840 டிசம்பர் மாதம் 15 செயின்ட் கிங்ஸ் சப்பல் என்னும் மாதா கோயிலில் சக்கரவர்த்தி நெப்போலியனுக்கு இராணுவ மரியாதையுடன் உடலடக்கம் செய்யப்பட்டது. அங்கே பெரிய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. மக்கள் செய்த புரட்சியின் காரணமாக 19 பிறகு பிரெஞ்சு நாட்டின் இராணுவத்தினர் துணை கொண்டு சவப்பெட்டி ஹெலினா தீவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. நூலின்றி அமையாது மாவீரன் நெப்போலியன் வரலாற்றின் கேட்ட புதுகை பண்பலையினர்களுக்கு நன்றி.
நேர்களே, இதுவரை மாவீரர் நெப்போலியனை பற்றி பல அருமையான தகவல்களை நமக்கு வழங்கிய திரு கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.